திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித் சபை சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரிவாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, திருமூல தேவநாயனாருடைய பொன்னார் கடல்களை மனம் மொழி மேகளால் பணிந்து, திருவாவூர்துறை ஆதியன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் 24வது குருமகா சன்னிதானம் இருவரது பொன்னார் கடல்களை மனதால் நினைந்து துதித்து, அருமையான முறையிலே நாள்தோறும் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தியும் நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். நேற்று வரையிலே நாம் இறைவன் பஞ்ச கிருத்தியங்கள், அதாவது 5 தொழில்களை செய்வது, அதனுடைய விரிவெல்லாம் பார்த்தோம். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம் என்று வடமொழியிலும், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று தமிழிலும் சொல்லப்படும். இதெல்லாம் இவர் எதற்காக செய்கின்றார் அப்படிங்கிறதுலாம் நம்ம அழகா பார்த்தோம். இப்ப அதுல இந்த 5 தொழிலையும் இறைவன் எதற்காக செய்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அருமையான சிவபிரகாச பாடல் நமது உமாபதி சிவாச்சாரியார் அருளியது, சந்தான குரவர்களுள் 4 அவர். அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக, இது திருமந்திரத்திலையும் நம்ம பார்த்தோம், அதாவது தோத்திர நூல்கள்லயும் அடிக்கடி இது வரும், அவர் எல்லாமே விளையாட்டா செய்யறாரு, திருவம்பாவையெல்லாம் சொல்லும். இப்ப திருமந்திரத்திலையும் பார்த்தோம், அதேதான் இதுவும் சொல்லுது. திருவிளையாட்டாக இயம்புவார்கள் அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர, காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி நிறுத்தல் ஆகும். போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒழிய புகழ் உணாதே என்பது அந்த பாடல். பாடல் என்ன சொல்லுது? அரண் ஏற்ற இவை இல்லையா, சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட இந்த தொழில்களை அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். திருவருளோட திருவிளையாட்டாக பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அணுக்கள் இடர்கடல் நின்று எடுத்தே, அணுக்கள்ங்கிறது அணுங்கிறது உயிரை குறிக்கும். அப்ப உயிர்களை எல்லாம் துன்பத்திற்கு காரணமான பிறவி கடலில் இருந்து எடுத்து, மீளும்படி எடுத்துனா மீளும்படி செய்து, ஊற்ற மிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். நிலைவேருடைய பேரருளை வழங்குவதற்காக இந்த 5 தொழிலும் நடைபெறுகிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒடுக்கம் இழிப்பு ஒழித்தல், பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்டு வருந்தக்கூடிய உயிர்களுக்கு வினைகளால் ஏற்படக்கூடிய களைப்பு அது நீங்கும் பொருட்டு அழித்தல் என்ற தொழிலானது நடைபெறுகிறது. நம்ம சித்தியார்லையும் பார்த்தோம், அழிப்பு இழைப்பாற்றல் அப்படின்னு பார்த்தோம். மற்ற தோற்றம் மலபாகம் வர, இப்ப உயிர்களுடைய அறிவையும் செயலையும் அனாதியே மறைத்து நிற்கக்கூடிய ஆணவ மலப்பற்று அது உயிர்களை விட்டு நீங்கும் பொருட்டாக படைத்தல் தொழில் நடைபெறுகிறது. ஆணவ மலத்தை வலிமை குன்றச் செய்வதற்கு படைத்தல். அப்ப காத்தல்னா என்ன? இப்ப எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? எந்த துன்பமும் வராம காத்துக்கிட்டே இருக்கணும், உயிர் போகாம காத்துக்கிட்டே இருக்கணும், நோய் வந்தாலும். அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, காத்தல் போகம் துய்ப்பித்தல், இந்த ஆணவ மலப்பற்றோட உயிர்கள் செய்யக்கூடிய வினைகளை தொலைப்பதற்காக, வினை பயன்களை உயிர்களுக்கு ஊற்ற காலம் வரைக்கும், இந்த பிராரத்த வினை எவ்வளவு நாள் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, வகுத்தான் வகுத்த வகைன்னு திருவள்ளுவர் தேவநாயனார் சொல்றாரு. அந்த மாதிரி அதுகாரும் இந்த உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கிறது. அடுத்து திரோதாயி நிறுத்தல் ஆகும். அது என்னது, உயிர்கள் வந்து வினை பயன்களை துய்க்கும் போது அந்த போகங்கள்ல உயிருக்கு சுவை ஏற்படும்படி, சினேத்தும் நம்ம நல்லா அதை பார்த்தோம், அதனால அது மேல ஒரு சுவை உண்டாகும்படி செய்கிறது. தன்மங்களை அனுபவிப்பதற்கு ஒரு சுவை ஏற்படும்படி செய்தல் பொருட்டு என்ன நடக்கு, மறைத்தல், தன்னை மறைச்சிருந்தாரு. போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒளிய புகழொனாதே. எவராலும் புரிந்து புகழ்வதற்கு அரிய திருவருள் தான் அருளல் தொழில். இது இல்லாம மேலே சொல்லப்பட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இந்த நாலு தொழில்களுமே இறைவன் உயிர்களிடத்து கொண்ட இரக்கம் காரணம். ஐயோ இப்படி இருக்க ஒரு சித்து பொருள், ஒரு ஜடப்பொருளை போல இருக்கே, தன்னையே தெரியலையே, தனக்கு தடையா இருக்கக்கூடிய பாசத்தை தெரியலையே, தான் பசுங்கிறது தெரியலையே, அதுக்கப்புறம் பதியாகிய நம்மை வந்து அடையவும் அதுக்கு தெரியணுமே அப்படிங்கிற ஒரு இரக்கம் காரணமாக செய்யக்கூடிய அருட்செயல்கள் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல். நம்ம வந்து அருளல மட்டும் அருள் செயல் சொல்லக்கூடாது, எல்லாமே அருள் காரணமாகத்தான் செய்யப்படுகிறது. ஏதோ திருவிளையாடன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு மாதிரிலாம் நம்ம இதை நினைச்சிடக்கூடாது. உயிர்கள் உய்யணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யப்படுவதால் இதெல்லாம் பயனுடைய காரியங்கள் தான், விளையாட்டு காரியம் கிடையாது. அப்ப ஏன் விளையாட்டுங்கிற வார்த்தை வருதுன்னா, ரொம்ப எளிமையாக அதை இறைவன் செய்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டாக. ஆக இந்த ஐந்தொழில்களை பற்றி சிந்தித்தோம். இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் எதற்காக நம் பொருட்டு செய்கின்றார், தன் பொருட்டெல்லாம் செய்யல, உயிர்கள் பொருட்டாகத்தான் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை சிந்தித்துக் கொண்டு, இப்போது நாம் இதற்கு அடுத்தபடியாக, நாம எப்படி பூமிக்கு வந்தோங்கிறது நமக்கே தெரியாது. இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு, மருத்துவ உலகம் நிறைய சொல்லுது. திருமூல தேவநாயனார் யோக நிலையில் இருந்து அருமையான முறையில இறைவன் உணர்த்த நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஐந்தொழில்களை பத்தி நமக்கு சொல்லி முடிச்சாச்சு. அதோல முதல் தொழில் என்னது, படைத்தல். அந்த படைத்தல் தொழில இன்றியமையாதது என்னதுன்னா கர்ப்பம். இந்த கர்ப்ப தொழில் தான் ஆன்மாக்களுக்கு தாயோட கர்ப்பத்துல அந்த கர்ப்ப பையில அவங்க வந்து ஒரு சிசுவாக வரும்படியாக செய்து பிறக்க வைப்பது. அதனால அந்த ஐந்தொழில்களை தொடர்ந்து இந்த தலைப்பானது வருகிறது. ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25, ஆக்குகின்றான் அவனாதி எம் ஆறுயிர், ஆக்குகின்றான் கற்ப கோழகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆபதறிந்தே அப்படின்னு சொல்றார். உயிர்களுடைய பரிபாக நிலைக்கு ஏற்ப இறைவன் எங்கனம் அவற்றை கருப்பையுக்குள் படைக்கின்றார் ஆக்கும் முறையை பற்றி நமக்கு சொல்லுகிறது. அந்த முற்பிறவியில பிரிந்து போன தத்துவங்களை எல்லாம் இப்போது இந்த உயிரோடு சேர்த்து தொடர்புடையதாக படைக்கின்றார். இந்த கர்ப்ப பைக்குள்ள எந்தெந்த காலத்துல எது எது எப்படி எப்படி வளரணுமோ நம்ம கையில எல்லாம் அது கிடையவே கிடையாது. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கொடுக்கிற உணவாகட்டும், கைப்பக்குவங்களாகட்டும், அல்லது நாம சாப்பிடுற மருந்தாகட்டும், எல்லாமே ஒரு அளவுக்கு தான். இப்ப நம்ம பலரையும் சொல்றத கேட்டிருக்கோம், என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேக்கு, குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, குழந்தை பேசவே மாட்டேங்குது, இப்படி பல காரணங்களை சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப என்னதான் நாம எல்லாம் தெரிந்தது போல எல்லாம் செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் இறைவன் எங்கனம் அந்த ஊழ்படி, அந்த முந்தின பிறவியில செய்த விதிப்படி, அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப என்ன இன்ப துன்பத்தை அனுபவிக்கணுமோ அது உடல்ல இருந்தே வருது. சும்மா ஏதோ ஜனிச்சாச்சுன்னு உடனே நேர குழந்தையெல்லாம் வந்துடுறாது, கருவிலேயே எத்தனை குழந்தைகள் அழிஞ்சு போயிருது. அப்ப அது எல்லாமே வித்தியாசமா தான், ஒரு வீட்டிலேயே இருந்தாலும் குழந்தைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமா தான் இருக்கும். ஆக அங்கனம் அவர் படைக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எந்தெந்த காலத்துல எது எது எப்படி வளரணுமோ அதை பார்த்து அவர் அந்த ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னென்ன உறுப்புகள் வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். திருவாசகத்திலயும் அழகாக நமது மணிவாசக பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டியிருப்பார் அந்த கருத்துக்கள் எல்லாம். அப்போ பூதம் ஐந்து, புலன் ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரம் ஐந்து, அந்தக்கரணம் நான்கு, ஆக 24, புருடன் ஒன்று, இதெல்லாம் சேர்த்து இந்த உயிரை வந்து என்ன செய்யறாரு, அந்த உயிருக்கு உயிரை பற்றி நிற்கக்கூடிய மல கோணை எல்லாம் நீக்கி ஞானம் பெறுவிக்க அதற்கு பிறவியை தருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பூ, செரிகின்ற ஞானத்து செந்தாள் கொழுவி, பொறை நின்ற இன்னுயிர் போந்துரை நாட, பறிகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே அப்படின்னு சொல்றாரு. அந்த யோகிகளால அறியப்படக்கூடிய மூலாதாரத்துக்கு மேல அங்கி வடிவான நீர் சூழ நிறைந்திருக்கின்ற அந்த கருப்பாசயத்துள்ள சிவந்த தாளை சுருட்டி கொண்டு சுமையா இருந்த இனிய உயிரானது வெளியே எப்படி போகணுங்கிற துறையை நாட, அது அந்த கர்ப்பப்பைய விட்டு நீங்கக்கூடிய காலம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கரையேறக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 மாதங்கள், பத்தெனும் பாரம் செய்தானே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அங்கி அப்ப அங்கினா நெருப்பு, அப்புன்னா நீர். இப்ப அங்கி அப்புன்னு எதை சொல்றாரு முதல் வரியிலேன்னு பாத்தீங்கன்னா, ஜடாராக்கினி, அது என்னன்னா பித்தர் நீர்னு சொல்லுவாங்க. அது உடம்புல உணவை வந்து ஜீரணம் செய்வதற்காக பயன்படக்கூடியது. அந்த நீருக்கு வெப்பம் உண்டு, அதனால அங்கி அப்பு அப்படின்னு அதை சொல்லியிருக்கார். அதற்கு அடுத்தபடியாக, இன்புறு காலத்து இருவர் முன்பு உரிய துன்புறு பாச துயர்மனை வானுலன், பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்தொழிந்தானே அப்படின்னு சொல்றாரு. இறைவன் தாய் தந்தை ரெண்டு பேருக்கு, அதாவது அவர்களுக்கு அந்த திருமணம் செய்து அவர்கள் வந்து இன்பமாக இருக்கக்கூடிய காலத்துல முன் பிறவியில மிகுந்துள்ள அந்த பாசம், அதான் துன்பம், ஆணவம் கண்மம் மாயை, அதால என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அது பரிபாகம் பெறும் பொருட்டாக இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையையும் அந்த உயிர்களுக்கு படைக்கின்றார் அப்படிங்கிறத அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக, போகின்ற 8ம் புகுகின்ற 10ம் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8ம் 4 புறவியும் பாகன் விடானெனில் பன்றியும் ஆமே. இறைவன் இத்தனை விஷயத்தையும் உபகாரமாக நமக்கு தராவிட்டால் நம்முடைய பிறவி இழிந்த பிறவியாக இருக்கும். அதுலயும் பன்றினே சொல்லிட்டார். இப்போ முதல்ல போகின்ற 8, அது வந்து சூக்கும சரீர தத்துவங்களாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், புத்தி, மான், அகங்காரம் அப்படிங்கிற 8 புரியட்ட சரீரம். அடுத்து என்ன சொல்றாரு, புகுகின்ற, அது என்னதெல்லாம் பாத்தீங்க, புகுகின்ற 10ன்னு பாத்தீங்கன்னா தச வாயுக்கள், 10 வாயுக்கள் நமக்கு சுவாசிக்கின்ற பிராணவாயுவு 10 பிரிகின்றது. அது என்னதெல்லாம், பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த 10. புகுகின்ற 10 சொல்லியிருக்காருல, 10 பார்த்துட்டோம். அப்புறம் 8 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், அது அல்லாம துன்பம், அகங்காரம். ஆக இதுல மூழ்கின்ற முத்தம், இதுலயே திளைத்து நிக்குது இந்த ஆன்மா வந்து. 9 வாய்தல் அப்படின்னு அந்த பாடல்ல வருது, அதாவது கண், காது, மூக்கு, வாயி, குதம், குய்யம், அதாவது நவத்வாரங்கள் உடம்புல இருக்கக்கூடியது 9 வாசல். அடுத்து நாகம் 8 அப்படின்னா, ஞானேந்திரியங்களாகிய மெய், வாய், கண், காது, மூக்கு, இதெல்லாம் சேர்த்தா 8 வந்துருது. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, மெய் 1. ஆக இதை நாகமாக உருவகித்திருக்கின்றார். அடுத்து 4 புறவி அப்படின்னு சொன்னா, உயிர் ஏறி சென்று பொறி வழியாக புலன்களை பற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது. இந்த கரணங்களை இறைவன் நமக்கு வழங்காவிடில், இதுகாரம் நம்ம பார்த்தோம்ல, இத்தனை கரணங்களையும் இறைவன் நமக்காக வழங்காவிட்டால் நம்முடைய பிறவியானது பன்றியை போல ஒரு இழிந்த பிறவியாக இருந்திருக்கும் அப்படின்னு மிக அழகாக நம்ம பிறவியோட அருமையை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. என்னெல்லாம் நம்ம உடம்புல இருக்கு, இதை வச்சு நாம அவரை எப்படி அடையணும்? சாமானியமான விலங்குகளைப் போலவும் பறவைகளைப் போலவும் உண்டுண்டு உறங்குவதென்று வேறொன்றறியேன் பராபரமின்னு சொன்னா எப்படி? அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்குதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். கற்பத்து கேவலம் மாயாள் கிளை கூட்டர் நிற்கும் துரியமும் பேதித்து நினைவிழ அற்புறு காமியம் எட்டாதல் மாயேயம் சொற்புறு தூய்மறை வாக்கினாம் சொல்லே. ஆன்மா வந்து கர்ப்பத்துல கேவலாவத்தேல இருந்து சாக்கரம் எய்துதலை இது உணர்த்துது. இப்ப கேவலாவத்தேல ஆன்மா கட்டுண்டு கிடக்கும் போது மாயை அது வந்து ஒரு கூட்டமா இருக்கு. அந்த மாயைங்கிற தத்துவம் வந்து அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்து உறவை சேர்ப்பிக்க, அப்ப இது எந்த நிலையில இருந்துச்சு? தான் நிற்கும் கேவல துரியத்திலிருந்து பிரிஞ்சு நினைத்தலாகிய நனவு நிலை விளைகிறது. கேவல நிலையில இருக்கும்போது ஒண்ணுமே புரியாது. அப்ப நனவு நிலைக்கு வந்து அன்பினால் உருகின்ற நம்ம மனசுல உருகின்ற எண்ணங்கள் காமியம் அதாவது விருப்பங்கள் அந்த எண்ணங்களை எட்டும்படியாக சுத்த மாயையில சொல்தன்மை வாய்ந்த வேத வாக்குகளை போல சொல்லும் விளையும். இது எல்லாம் கற்பப்பையில இருக்கும்போது நடக்கு. இன்னும் ஒரு முறை இந்த பாடலை பார்க்கலாம். ஆன்மா வந்து ஆணவமல பந்திதனா கர்ப்பத்துல கட்டுண்டு கிடக்கு. அப்ப மாயாசக்தி வந்து தத்துவங்களை கூட்டுது. அப்ப கேவல துரிய நிலையிலிருந்து படிப்படியாக கேவல சாக்கரத்தை அடைந்து காமிய பயன்களை எல்லாம் விரும்புது இந்த ஆன்மாவானது. அப்படி விரும்பி வாக்குகளை சொல்லக்கூடிய வன்மையை பெறுகின்றது. வன்மைய மட்டும்தான் பெறுது, ஆனா கருவுக்குள்ள இருக்கையில தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கையில கருவாக இருக்கும் போது அது பேசாது. ஆனா பேசக்கூடிய ஆற்றலை அது என்ன பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அதெல்லாம் அவர் கொடுக்க அதெல்லாம் கருவுல இருக்கையிலே கொடுத்துடுறாரு. ஆக அப்படி ஒரு அருமையான கருத்தை இப்ப நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்ம தாயோட கர்ப்பத்துல நாம இருக்கும் போதே அவர் நமக்கு இத்தனையும் செய்திருக்கிறார். எப்பேற்பட்ட உபகாரியா இருக்காருன்னு பாருங்க. இப்ப நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாள்தோறும் எதை செய்யணும், வாரந்தோறும் எதை செய்யணும், மாசந்தோறும் எதை என்ன செய்யணும், அப்புறம் வருஷந்தோறும் என்ன செய்யணும் யோசிச்சு செய்யறோம். சிலதை செய்யறோம், சிலதை செய்ய மறந்துடுதோம், தவறாக செஞ்சு விடுதோம், என்னெல்லாமோ இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு ஒரு அழகாக கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும் போதே நமக்கு இத்தனையும் செஞ்சு கொடுக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அந்த முற்றறிவும் அவருடைய அருள் பேர் அருளை நினைச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து என்பால் மெடைந்து நரம்பு வரிகட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே அப்படின்னு சொல்றார். உடம்பு நமக்கு எப்படி கிடைச்சது? எப்படியோ எல்லாம் கிடைக்கல, அவர் கொடுத்தனாலதான் கிடைச்சிருக்கு. சுவாமியோட சங்கல்பத்தின் படி கிடைக்கிறது. அவர் மனசு வச்சாதான் ஒரு உயிருக்கு உடம்பு கிடைக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா, எலும்புகளால பின்னப்பட்டிருக்கு. நரம்புகளை நரம்பு வந்து கயிறு மாதிரி அதை வச்சு வரிஞ்சு கட்டி எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, ரத்தம் இருக்கு, அப்புறம் சதை இறைச்சி இருக்கு. இதெல்லாத்தையும் வச்சு அழகா ஒரு வீடு மாதிரி அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லும் போதும் ஒரு கட்டடமாக உருவகிக்கப்படுது. இந்த உடம்பு வந்து வீடாக நமக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். அப்ப அந்த வீட்டை அமைச்சு இன்பத்தோட உயிர் நிற்பதற்கு இடமாக அதை உதவி இருக்கிறார். அப்படி உதவின ஒப்பற்ற இறைவனை நாம மிக்க நட்போடு தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் தேடியிருக்கார் அப்படி அழகா. நம்ம அப்பர் சுவாமியும் சொல்வார் இல்லையா, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன்னு சொல்வார். அதே மாதிரி திருமூல தேவன் ஆயனா தேடி இருக்கார். நமக்கு இத்தனை செஞ்சு கொடுத்திருக்காரு ஒருத்தர் இந்த ஆன்மாவுக்காக. அந்த ஆன்மாவுக்கு ஒரு வீடு கொடுக்கணும். அந்த வீடு எதால செய்யப்பட்டிருக்கு? எலும்பு, அதுல நரம்பு, ரத்தம், சதை இல்லையா, மேல மூடதுக்கு ஒரு தோல், எல்லாத்தையும் வச்சு அழகாக இந்த வீடு மாதிரி இதை செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இந்த ஆன்மாவை கொண்டு குடியிருக்க வச்சிருக்கிறார். சாதாரணமா அழியக்கூடிய அந்த உடம்பு இருக்கிறதுக்கு ஒரு அழியக்கூடிய வீடு கிடைச்சாலே நாம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அழியாத அந்த உயிருக்கு சிவபுண்ணியம் ஈட்டும் பொருட்டு இப்படி ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு சுவாமி. அப்ப அவருக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும்? வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னாலும் நிச்சயமாக நமக்கு பத்தாது. அடுத்து என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஒளி பல செய்யும் வினையுற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்தழு வாங்கி பழி பல செய்கின்ற பாசக்கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே என்று சொல்லுகின்றார். அதாவது இறந்த ஒரு ஆன்மாவை மீண்டும் பிறவிக்கு எப்படி அவர் கொண்டு வந்து உய்ய வைக்கின்றார். இப்போ மரணம் பல வகையில வரும், அதை விளைவிக்கக்கூடிய வினை, அந்த வினை பொருந்திய காலத்துல பல வகையால் நீரால கழுவி நடையில கிடத்தி உறவினர்கள்லாம் அழுகின்ற செய்கைகளிலிருந்து தூக்கி எடுத்து பல பாவங்களை செய்யக்கூடிய பாசத்தோட கூடிய கருவை வினை சுழிகள்ல மாட்டாம எடுத்து மல வெப்பம் தாக்காதவாறு காப்பாற்றுகின்றார் இறைவன். இது வேற யாரு செய்ய முடியும்? அதனால நாம நம்ம நல்லபடியா இருக்கையிலே இறைவனை வணங்கணும். நம்ம அன்றே ஒரு பாடல் சிந்திச்சோம், அதாவது இந்த பிறவி எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. பிறவிக்கு வாரோம் போறோம், வாரோம் போறோம், செஞ்ச ஆகாமியம் அது சஞ்சிதமாக இருக்கு, அதுல இருந்து இறைவன் நமக்கு கொடுத்த பிராரத்தத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள மீண்டும் ஆகாமியத்தை ஈட்டுகிறோம். அப்ப இப்படியே இருக்கக்கூடாது. இப்ப நாம நினைச்சா கூட பூமியில வந்து பிறக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடல் கொடுக்கணும்னு அவர் தீர்மானிக்கணும். ஆனா அந்த உடல் கர்ப்பத்துக்குள்ள போயிட்டு அப்படிங்கிறதுக்குனா இல்ல, கர்ப்ப பைக்குள்ள அது கர்ப்பமா இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆனா அது பூமிக்கு வாரதுங்கிறது சாமானியப்பட்ட மனித பிறவிக்கு வாரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுலயும் பூமிக்கு வாரது ரொம்ப கஷ்டம். கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தர்ணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் உருவமே அழிமே ஆனால் உள்ள போதே பாருய்ய. அதாவது இது பெருமை பொருந்தியது இந்த யாக்கை, ஆனா அந்த யாக்கையோட பலன் வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்கு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை பாட்டி சொன்னாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமா தாய்மான சுவாமி சொல்றாங்க. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதாரெல்லாம் பிராணிகள் அப்படின்னு திருமூல தேவ நாயனார் சொல்றார். அதனால ரொம்ப பெருமையானது இந்த பிறவி. ஆனா தாயோட கர்ப்பத்திலே சிலது அழிஞ்சு போயிருது, பிறந்த உடனே சிலது அழிஞ்சு போயிருது, பிறந்து கொஞ்ச காலம் கழிச்ச சிலது அழிஞ்சு போயிருது, அப்புறம் பால பருவம் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிலது அழிஞ்சு போயிருது, அப்புறம் தருணன்னா யவ்வன பருவம் இளைஞனாக இருக்கும்போது, அப்புறம் தான் நரைத்து அப்படின்னா முதுமையில நல்ல நரை உண்டானதுக்கு அப்புறம் விருத்த பருவத்துல அழியுது. அப்ப எவ்வளவு நாள் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் நீக்கும் அப்படிங்கறதுல யாராலையும் அறியவே முடியாது. மொத்தத்துல இந்த உடம்பு நீர் மேல குமிழிதான். அந்த குமிழி எவ்வளவு நேரம் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, அது மாதிரிதான். அதனால எப்பனாலும் அழியக்கூடிய தன்மை உடையதுதான் இந்த சரீரம். அதனால நீ என்ன செய்ய, இதுக்குள்ள நீ இருக்கும் போதே உன்னோட ஆன்மா உய்யும் வண்ணம் இந்த நிலையாமையை பூரம் புரிந்து கொண்டு நீ இறைவனை வழிபடுவாயாக அப்படின்னு அழகாக நமக்கு சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது.